சோத்திரம் 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 சோத்திரம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். இந்த புத்தகத்தின் ஒரு முக்கியமான இறுதி பிரிவிற்கு இந்த 33 அதிகாரம் நம்மை அழைத்து வருகிறது. 33 அதிகாரம் முதல் 48 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே நாம் தேவனுடைய மகிமையை குறித்தும் வரப்போகிற 1000 வருட அரசாட்சியை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். இசேக்கியேல் 32 அதிகாரம் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை நிறைவிற்கு கொண்டு வந்தது. சில தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகவும் நெருக்கமானவைகள். அவைகள் இரத்த சம்பந்தமான உறவுடையவர்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டவை. நாம் இப்பொழுது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் 2 பகுதிக்கு வருகிறோம். இதிலே எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின்னான காரியங்களை குறித்த எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே மீண்டும் எசேக்கியேல் எருசலேமை பற்றி பேசுகிறார். எருசலேம் தான் மைய கருத்து. ஆனால் இப்பொழுது அவருடைய செய்தி வித்தியாசமானது. இசேக்கியேல் 25 அதிகாரம் வரை உள்ள எல்லாமே எருசலேமின் வீழ்ச்சியை, அழிவை குறித்து சொல்லின. பின்னர் இந்த தீர்க்க தரிசனங்களின்படியே எருசலேம் அழிவை சந்தித்தது. இப்பொழுது அவர் எதிர்காலத்தை நோக்கி பார்த்து வரப்போகின்ற 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்கிறார். இப்பொழுதே மீண்டும் தேவனுடைய மகிமையானது பூமியின் மீது காணப்படும். இது ஒரு இனிமையான பிரிவாக இருக்கிறது. இங்கே எசேக்கியேலின் ஊழியம் புதுப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் சிறந்த ஒரு பணியை இதுவரை செய்ததாக பாராட்ட பெறுகிறார். இது முதல் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லப்போகிறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்போடு வாழும்படி மக்களை ஊக்கப்படுத்தப் போகிறார். இதற்கு முன்பு இந்த சிறைப்பட்ட ஜனங்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தம் நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதை இவர் கண்டார். இன்றைய விசுவாசிகளுக்கும் நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. இது பூமியில் உள்ளவர்கள் நங்கூரத்தை பாய்ச்சியுள்ளதைப் போன்று நாம் பாய்ச்சுவதால் உண்டாகிற நம்பிக்கை அல்ல. ஒரு தத்துவத்தினாலோ படிப்பினாலோ பாதுகாப்பாக வாழ்வதனாலோ செல்வத்தாலோ உண்டாகிற நம்பிக்கையும் அல்ல. இது தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருப்பதனால் வரும் நம்பிக்கை. அவர் சொன்னது எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதே அந்த நம்பிக்கை. இன்றைய நாட்களில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு இதுவே வழிகாட்டும் நட்சத்திரம். இஸ்ரவேல் 1000 வருட அரசாட்சியை நோக்கி போவது போன்றதல்ல நம்முடைய நம்பிக்கை. நாம் புதிய எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதுவே விசுவாசிகளுக்கு வெகு சமீபத்திலே இருக்கிற ஒரு காரியம். பாருங்கள், எசேக்கியேல் 33 அதிகாரம் 1 வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். எசேக்கியேல் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடுகிறாரே என்று ஒருவேளை நினைக்கலாம். அவர் ஒரு ஆலோசனையோ அல்லது ஒரு கொள்கையோ கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையையே கொடுக்கிறார் என்பதை நாம் அடிக்கடி நினைவிலே கொள்ள வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். தொடர்ந்து 2-3 வசனங்களை பாருங்கள். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது. எசேக்கியேலுக்கு ஆரம்பத்திலே தேவன் கொடுத்த ஊழிய பொறுப்பை இங்கே மீண்டும் நினைவுபடுத்தி சொல்கிறார். ஒரு நகரத்தின் காவலாளிக்கு எசேக்கியேலை ஒப்பிடுகிறார். அந்நாளிலே மிகவும் முக்கியமான நகரங்களைச் சுற்றிலும் சுவர்களை எழுப்பி நகரங்களை பாதுகாத்தார்கள். இருண்ட வேளைகளிலே அந்த சுவர்களின் மேல் பகுதியிலிருந்து எதிராளிகள் யாரும் நகருக்குள் ஊடுருவி விடாதபடி காவலாளிகள் பாதுகாக்கும் பணியிலே ஈடுபடுவார்கள். எதிராளிகளின் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக உள்ளது என்று ஒருவருக்கொருவர் கூவி அந்த காவலாளிகள் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இதற்கு மாறாக எதிராளிகள் வரும்பொழுதே எல்லாமே சரியாக உள்ளது என்று பொய் தீர்க்க தரிசிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பொய் தீர்க்க தரிசிகளுக்கு எதிராளிகளை காண முடியாதபடி பார்வையற்றவர்களாயிருந்தார்கள். ஆனால் எசேக்கியேலோ ஒரு உண்மையான காவலாளியாயிருந்து எதிராளியாகிய பாபிலோன் வருகிறான் என்பதை மக்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருந்தான். எசேக்கியேல் 33 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள், காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக் கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். இப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்பட போகிறார்கள். ஆனால் காவலாளி அவர்களை எச்சரியாதிருந்தால் அவனே அதற்கு பொறுப்பாளி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் பொய் தீர்க்கதரிசிகள் அவ்வாறு செய்யவில்லை. எசேக்கியேல் சிறந்த முறையிலே தனது பணியை ஆற்றியிருக்கிறார். இப்பொழுது 7-8 வசனங்களை பாருங்கள், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தண்டிக்கப்படுவான் என்பதை எச்சரித்து சொல்ல வேண்டியது ஒரு காவலாளியின் பொறுப்பு. எசேக்கியேல் ஜனங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எச்சரித்து சொல்வதிலே உண்மை உள்ளவராயிருந்தார். காவலாளியின் கடமை எச்சரித்து சொல்வது. இதை அவன் செய்துவிட்டால் போதும், அவன் மேல் குற்றம் சுமராதே. இன்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் இதை கவனிக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கத்தினாலே எத்தனை பேர் மேடையின் முன்பு வந்து ஜெபிக்க வந்தார்கள் என்பது முக்கியமல்ல, தேவனுடைய வார்த்தைகளையும் எச்சரிப்புகளையும் கொடுக்க வேண்டியதே முக்கியம். ஊழியர்கள் ஜெபிக்க முன் வருகிறவர்களை பார்ப்பதை விட கூட்டம் முடிந்து வெளியேறும் ஜனங்களை பார்க்க வேண்டும். அவர்களை நான் சரியாக போதித்து சரியாக எச்சரித்து அனுப்பியிருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். அதுவே நம்முடைய முக்கியமான ஒரு கரிசனை. நாம் தவறான ஜனங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் இவ்விதம் சொல்வார்கள், அந்த பிரசங்கியார் எவ்வளவு இனிமையாக பிரசங்கித்தார் தெரியுமா, அதனாலே அநேக இனிமையான ஜனங்கள் முன் வந்தார்கள். அவர்கள் முடிவு எடுக்க விரும்பவில்லை, ஆனால் அவர் அவர்களை முடிவெடுக்க வைத்தார் என்று சொல்வார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் சரியானபடி எச்சரிக்கப்படுகிறார்களா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மக்கள் சரியாக எச்சரிக்கப்படவில்லை என்றால் அதற்கு பிரசங்கியாரே பொறுப்பு. அவர் தன்னுடைய கடமையை செய்யாததற்காக தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். இசைக்கியேல் 33 அதிகாரம் 11 வசனத்தை பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. தேவன் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை என்பது இந்த வசனத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது. நியாயம் தீர்ப்பது தேவனுக்கு அந்நிய காரியமாயிருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். தேவன் அவர்களை ரட்சிக்கவே விரும்பினார். அவர்கள் தேவனிடத்திலே திரும்பி ஜீவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும்படி வருந்தி கேட்டுக் கொள்கிறார். வசனம் 17 பாருங்கள், இசைக்கியேல் 33:17, உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள், அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் மற்றொரு முறையிடுதலை பார்க்கிறோம். தேவன் நியாயம் தீர்ப்பதிலே உண்மையாயில்லை என்று அவர்கள் கூறினார்கள். தேவன் எல்லாரையும் ஒன்று போலத்தான் நியாயம் தீர்த்தார், ஆனாலும் அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனுக்கு பயந்தவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். 18 வசனத்தை பார்ப்போம். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். ஒருவன் ரட்சிப்பை இழந்து விடுவதை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. தன்னுடைய பிள்ளைகளிலே ஒன்று பாவத்திலே விழுந்துவிட்டால் அதற்காக அவனை தண்டிப்பதற்காக இங்கே கூறுகிறார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31 வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுல் சொல்லுகிற காரியமும் இதுதான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மேலும் 1 யோவான் 5:16 வசனத்திலே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு என்று யோவான் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய பிள்ளையை குறித்து சொல்லும் பொழுது இதை சொல்லுகிறார். எந்தவிதமான மரணத்தை குறித்து இவர் குறிப்பிடுகிறார்? அவர் சரீர பிரகாரமான மரணத்தை சொல்கிறார். சில தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பாவங்களுக்காக தேவ நியாய தீர்ப்பினாலே மரணம் அடைவார்கள். அநேக ஆண்டுகளாகியும் சிலர் தேவனுடைய ஒழுக்கத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வராதது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிலர் தேவனுடைய பணியிலே இருப்பார்கள், ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்களிலே விருத்தி இல்லாமல் இருக்கும். அவர்கள் மேலும் மேலும் கடனுக்குள் மூழ்கிக் கொண்டே போவார்கள். எனவே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை. ஆகவே நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை இவ்வாறு பெற்றுக் கொள்கிறோம் என்பதையும் உணர வேண்டும். எசேக்கியேல் 33 அதிகாரம் 19 வசனத்தை பார்ப்போம். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். தேவன் தான் செய்கிற காரியங்களிலே நீதி உள்ளவர். துன்மார்க்கன் தேவனிடத்திலே திரும்பினால் தேவன் அவனை ரட்சிப்பார். வசனம் 20, நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார். தேவ பக்தி உள்ளவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். தேவனை நம்பினவர்களும் மிகவும் துன்மார்க்கனைப் போல இழுத்து செல்லப்பட்டார்கள். இந்த தேவ ஜனங்கள் இங்கே முறையிடுகிறார்கள். இதை பார்ப்பதற்கு தேவன் தவறாக செயலாற்றியது போல தோன்றும். இன்றைய நாட்களிலும் கூட நாமும் இப்படிப்பட்ட காரியங்களால் பாதிக்கப்படுகிறோம். தீயவர்களோடு நாமும் சேர்ந்து பாடு அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலேயும் இந்த ஒரு நிலையே வந்தது. நல்லவர்களும் தேசத்தோடு அடையாளப்படுத்தப்பட்டபடியால் பாடுகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. நாம் இன்னும் சில காரியங்களை இதிலே பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்று கர்த்தர் கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பு நியாய தீர்ப்பிற்காக நிற்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்களானால் நீங்கள் செய்த பாவங்களுக்காக உங்களை தண்டிப்பார். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. அதே வேளையிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத பாவியாக ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் உரிமை பாராட்ட முடியாது. புதிய ஏற்பாட்டிலே தேவன் இதை தெளிவுபடுத்தியுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 3:12 பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இங்கே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் தீமை செய்கிறவர்களின் ஜபத்தை கேட்க மாட்டார் என்று வசனம் சொல்லவில்லை. அவர் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார், ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ எதிரியாயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது அவர் தீமையானவர்களின் ஜபத்தை கூட கேட்க விரும்பவில்லை. ஒருவேளை அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பிற்காக அவரிடத்திலே திரும்பி வந்து ஜபிப்பார்கள் என்றால் தேவன் நிச்சயமாக அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தேவனிடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் உரிமை பாராட்டி கேட்க முடியாது. தேவன் எனக்கு ஏன் இதை அனுமதித்தார் என்று அந்த பாவியான மனுஷன் கேட்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு தேவனுடைய இரக்கத்திலே எந்த ஒரு காரியத்தையும் உரிமை பாராட்டி கேட்க முடியாது. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த தொலைந்து போன உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுதும் நீதியை உடையவராக இருந்தே செயல்படுகிறார். நம் அநேக வேளைகளிலே இந்த உலகம் அவருடையது என்பதையே மறந்து போய்விடுகிறோம். பாருங்கள் எசேக்கியேல் 33:21, எங்கள் சிறையிருப்பின் 12வது வருஷம் 10வது மாதம் 5வது தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். இந்த எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது என்று தேவன் கூறியதால் ஏற்கனவே எசேக்கியேல் கூறிவிட்டார். ஆனால் இவருக்கு இந்த தகவல் இதுவரை ஒரு மனிதன் மூலமாக வரவில்லை. இது ஒரு மனிதன் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது நகரத்தின் அழிவின் செய்தி அவர்களை திகிலடைய செய்தது. அந்த செய்தியால் திகைத்து போனார்கள். இவ்வாறு நடக்கும் என்று அவர்கள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. இந்த நகர அழிவை குறித்த செய்தி அறிவிக்கப்பட்ட அதே நாளிலே எசேக்கியேலின் மனைவியும் மரித்து போனாள். ஆகவே தேவன் எசேக்கியேலிடம் இவ்வாறு கூறினார், நீ உன் மனைவிக்காக அழுது புலம்ப வேண்டாம். நான் இந்த நகரை கைவிட்டு விட்டேன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். நான் எருசலேமை வைத்திருப்பேன் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். நான் அழிக்க மாட்டேன் என்ற நினைவு கொண்டிருக்கிறார்கள். நான் பாவத்தை தண்டிக்கிறவர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் நான் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறேன். ஆகவே நீ உன்னுடைய மனைவிக்காக அழ வேண்டாம். அதனுடைய பாவத்தால் அந்த நகரம் அழிக்கப்படுகிறது என்பதை அந்த மக்கள் இதன் மூலமாக உணரட்டும். நகரம் அழிக்கப்பட்டது. எசேக்கியேல் 33:22 பார்ப்போம், தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று. என் வாய் திறக்கப்பட்டது, பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை. எசேக்கியேல் 24 முடிவில் தேவன் இந்த எருசலேம் நகரத்தின் அழிவை குறித்து எசேக்கியேலுக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து 33 வருகிற வரையிலும் இடையிலே வேறு எங்கிலும் எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை. இப்பொழுது எசேக்கியேல் 33 வந்த பிறகு தேவன் எசேக்கியேலை எருசலேமை குறித்து அமைதியாக இருக்க விடவில்லை. அவர் எசேக்கியேலிடம், எருசலேமை குறித்து ஒரு செய்தியை நான் இப்பொழுது உடையவராக இருக்கிறேன், நான் அதை உன்னிடம் தெரிவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள் எசேக்கியேல் 33:23-24. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராயிருக்கிறோம். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வாறு ஆபிரகாமின் மீது கரிசனையா இருந்தார் என்பதை ஒப்பிட்டு தங்களுக்கு நன்மை வேண்டும் என்று உரிமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒருவராக இருந்த பொழுதும் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆனால் நாங்கள் இப்பொழுது அநேகராயிருக்கிறோம், ஆகவே எங்களையும் அவரை போல ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதே வேளையிலே ஆபிரகாமிற்கும் இவர்களுக்கும் இடையே இருந்த பெரிய வேறுபாட்டை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், இதை தேவன் நீதியாக கருதினார். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனை விசுவாசிக்கவில்லை. பாருங்கள் எசேக்கியேல் 33:25, ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோட கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள், நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ? தேவன் அவர்களிடம், நான் உங்களுக்கு தேசத்தை தரப்போவதில்லை, நான் புரஜாதியாரின் பாவத்தின் நிமித்தம் அவர்களை இந்த தேசத்தை விட்டு துரத்திவிட்டேன், அவர்கள் செய்த அதே காரியத்தையே நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது எசேக்கியேல் 33:28 பாருங்கள், நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன், அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும், அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். இன்று ஒருவேளை நீங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இந்த தேசத்தை பார்ப்பதை விட பார்க்காமல் இருப்பது நலம் என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு அது தன்னுடைய பழைய மகிமையையும் அழகையும் இழந்து காணப்படுகிறது. இன்று இந்த தேசம் தேவ நியாய தீர்ப்பினால் பாழான தேசம் போன்று காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வேறு எந்த தேசத்தையும் காண முடியாது. அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு மக்கள் மீது மட்டுமல்ல தேசத்தின் மீதும் இருக்கிறது. எசேக்கியேல் 33:30, மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி. இந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் ஆடி போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எசேக்கியேல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றப் போவதில்லை என்பது நாம் அறிந்த காரியம்தான். பாருங்கள் எசேக்கியேல் 33:31, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி என்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எசேக்கியேல் கூறியது போல இப்பொழுது எருசலேம் வீழ்ந்துவிட்டது. ஆகவே இவர் உண்மையான தீர்க்கதரிசி என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் தேவனுடைய வார்த்தையை தான் கொடுக்கிறார் என்று அறிந்த பின்னும் அந்த ஜனங்கள் எசேக்கியேலுக்கு செவி சாய்க்க விரும்பவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அருமையானவர்களே, அவிசுவாசம் என்பது வேண்டுமென்றே மக்கள் கொள்வதாகும். அன்பானவர்களே, இன்று மனிதன் மிகவும் அறிவுடையவனாக இருக்கிறான், எனவே தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறான் என்று உண்மையிலே நாம் சொல்ல முடியாது. உண்மையை பார்ப்போம் என்றால் மக்களுக்கு பாவத்தை விட்டுவிட மனதில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஊழியம் செய்ததும் இந்த மனநிலை உள்ள மக்கள் மத்தியிலேதான் ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள் எசேக்கியேல் சொல்வதை கேட்க விரும்பினார்கள், ஆனால் தாங்கள் கேட்ட செய்தியின்படி நடக்க விரும்பவில்லை. நீங்கள் ஒருவேளை இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இனி மனம் திரும்பி விடுவார்கள் போலும் என்று நினைப்பீர்கள். ஆனாலும் அது அப்படி இருக்காது. தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்திலே, இந்த ஜனங்கள் உன்னை ஏமாற்றி விட்டு விடாதே, அவர்கள் வந்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்தது உண்மைதான், ஆனால் அவர்கள் நீ சொல்லும் என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க மாட்டார்கள். நீ அன்பை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கேட்க விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சத்தை கூட மாற்றப்போவதில்லை. அவர்கள் இன்னும் என்னை விட்டு தூரமாக வாழ்கின்ற வாழ்க்கையையே விரும்புகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். எல்லா கள்ள தீர்க்க தரிசிகளும் எருசலேம் அழிக்கப்பட போவதில்லை என்று சொன்னபொழுது எசேக்கியேல் மட்டுமே எருசலேம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். இப்பொழுது அங்கிருந்து தப்பி வந்த ஒருவன் மூலமாக உண்மையாகவே எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது உறுதி செய்யப்பட்டது. எசேக்கியேல் உண்மையான தீர்க்க தரிசி என்பது உறுதியாயிற்று. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கேட்கும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அதை கேட்டு மூளை அறிவை மட்டும் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய வசனங்களை அறிவிலே ஏற்றுக்கொள்வதை விட இருதயத்திலே ஏற்றுக்கொள்வதே மிகவும் முக்கியமானது. எத்தனையோ நாட்கள் வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம், வானொலி வாயிலாக வசனங்களை கேட்கிறோம். எத்தனை சதவீதம் அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எருசலேம் நீர் தெரிந்து கொண்ட ஜனமாயிருந்தும் அவர்கள் தவறு செய்த பொழுது அவர்களை தண்டித்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால், நாங்கள் தவறு செய்யும் பொழுது எங்களுக்கு தண்டனை உண்டு என்பதை நீர் நினைவுபடுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களோடு கூட நீர் தொடர்ந்து பேசிய பொழுது அவர்கள் கேட்காமல் இருந்தது போல எங்களிலே யாரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் இருந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய வசனங்களை கேட்கிற நாங்கள் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களை உமக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணம் செய்து மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளிலே மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை பின் செல்ல ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, சத்திய வேதத்தை நீங்கள் ஆவலோடு கற்றுக்கொண்டு வருவதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மாத இறுதிக்குள்ளாக 10 பேருக்காவது அறிமுகப்படுத்துவீர்களா? நிகழ்ச்சி நிரல் தேவையானால் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12.